ஃபசில் காசிம், உங்களுக்கு 5 நிமிடங்கள்.
6 நிமிடம் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். தலைமைக்கு தாங்கும் சபைக்கு தலைமையான தலைவர் அவர்களே, இன்று இந்த சபையிலே இடம்பெற்றுக்கொண்டிருக்கும் அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரதிநிதி மீது உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். April 21 இடம்பெற்ற துஷ்டவசமான குண்டுவெடிப்பின் சம்பவத்திற்கு முழு அரசுமே பொறுப்பு என்று கூறி இந்த அரசாங்க காலத்தை கவுழ்க்கும் நோக்கிலே ஏபி கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரதிநிதி மீது எமது சமூகம் நோக்கும் சில முக்கியமான விடயங்களை பேசுவதற்கு நான் விரும்புகின்றேன். யுத்தம் முடிந்தும் முழுமையாக அமைதியாக நாடு முழுவதும் அனுமதித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்திலே இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றது. முஸ்லீம்கள் சமூகத்தைச் சேர்ந்த சில பயங்கரவாதிகள் இதை செய்தார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உண்மையிலே நாங்கள் இந்த சம்பவத்திலே முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒருபோதும் இவ்வாறு சம்பவம் ஒன்று நடைபெறும் என்று நாங்கள் கனவு கூட நினைத்ததில்லை. இருந்தாலும் உண்மையிலே இதற்கு பின்னணியில் இருப்பது யார், இதற்கு பின்னாடி எது செய்தது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்று ISIS என்று நாங்கள் கூறும்போது ISIS என்ற நிறுவனம் இந்த உலக நாட்டிலே உள்ள ஒரு பெரிய நாட்டின் பின்னால் அணியிலே நடக்கும் வந்த ஒரு ISIS என்ற அந்த கூட்டுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தும் கூட இவர்கள் இன்று ஏன் இந்த செய்தியை இந்த இவ்வாறான ஒரு மிதச்சித்தனமான பயங்கரவாத குண்டு தாக்குதல் இலங்கை நடத்தினார் என்ற கேள்விக்குறிக்கு முன் நாங்கள் இருக்கின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும் என்று இலங்கை நாடு என்பது வல்லரசுகளினால் என்று பந்தாடப்படும் ஒரு நாடு. இந்த வல்லரசுகளின் இந்த கைப்பொம்மையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டை இவ்வாறு துண்டாடி இதன் மூலம் இந்த நாட்டுக்கு மேட்டக்கூடிய நாட்டை அழித்து அழிவு பாதையில் கொண்டு செல்வதற்காக இன்று இந்த நாடுகள் இன்று எமது இதை தாவிவிட்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்று பழிச்சொல்லை வந்து என்று முஸ்லீம்கள் பெரியனால் போடுகின்றார்கள். நான் தெரியாமல் கேட்கின்றேன், முஸ்லீம்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்க விரும்புகின்றேன். முஸ்லீம்கள் நாட்டிலே இன்று தமிழர்களுடனும் முஸ்லீம்களுடனும் சிங்களர்களுடனும் இன்று ஒத்துமையாக வாழ்ந்திருந்த காலத்திலே இன்று இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இன்று சிங்கள மக்களுக்கு எதிரியாக இன்று முஸ்லீம்களை மாற்றி இன்றைக்கு முஸ்லீம்களின் எதிரியாக என்று பார்க்கும் போது ஏன் இன்று நாட்டில் நடக்கின்றது புரியவில்லை. நாங்கள் செய்த என்ன, சஹரான் என்ற கொடும்பாவி செய்த அந்த ஒரு காரணத்துக்காக ஏன் நீங்கள் முஸ்லீம்களை தண்டிக்க வருகிறீர்கள் என்று கேட்க விரும்புகின்றேன். முஸ்லீம்கள் ஒருபோதும் சிங்களவர்களுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபட்டதில்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நான் நினைக்கின்றேன் 1500 ஆண்டுகளுக்கு முன் அன்று அனுராதபுரத்தை ஆண்ட பண்டு கவாயா மன்னன் அவர்களினால் அன்று அவர் யோனஸ் அதாவது சோனகர் என்ற ஒரு கிராமத்தை 1500 ஆண்டுகளுக்கு முன்னே அனுராதபுரத்தில் அமைத்திருக்கின்றார். அன்று அந்த ஆட்சியை காலத்திலே அன்று 1500 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களுக்கென்ற அந்த குடியேற்றத்தை அந்த மன்னர்னால் செய்ய முடிந்த காலத்தில் இருந்தால் ஏன் நாங்கள் இன்று இந்த முஸ்லீம்களுக்கும் சிங்களுக்கும் இந்த பிரச்சனை உருவாகிக்கணும் என்று யோசிக்க வேண்டும். ஒரு சில தீவிரவாத சிங்கள தமிழ் முஸ்லீம் இயக்கங்களினால் அந்த நாட்டிலே கொண்டு வரப்படுற இந்த பிரச்சனையினால் முஸ்லீம்களை நாங்கள் ஏன் நாங்கள் இன்று அவர்களை ஒரு எதிரியா நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லீம்கள் செய்யும் எல்லா செயலையும் இன்று சிங்களவர்கள் ஒரு எரிச்சல பார்க்கின்றார்கள். ஆகவேதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இன்று இந்த பாராளுமன்றத்தில் பேசும் போது உங்கள் வாயினால் பேசுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய இதயத்தால் பேசவில்லை. ஏன், முஸ்லீம்களின் வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சி அமைப்பதற்காக எத்தனை முறை ஆளுங்கட்சியிலேந்தான் எதிர்கட்சியிலேந்தான் எங்களை நாடி வந்திருக்கிறீர்கள், எங்கள் வாக்களை தேடி வந்திருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்கு போட்டிருக்கின்றோம். யார் இதுவரைக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் முஸ்லீம்களுக்காக பேசி என்று கேட்க விரும்புகின்றேன். முஸ்லீம்களுக்காக நீங்கள் யாரும் பேசவில்லை, எங்களை வாக்குகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆட்சி அமைப்பதற்காக வந்திருக்கின்ற தவிர இதுவரைக்கும் இன்று முஸ்லீம்களுக்கு நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றி இந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் யாரும் பேசவில்லை என்று நான் கூற விரும்புகின்றேன். ஏன் இன்று தீவிரவாத இயக்கங்கள் என்ன கூறுகின்றது, முஸ்லீம் கடையில நீங்க சாமான் வாங்க வேண்டாம்.
மாண்பை உறுப்பினர் நிறைவு செய்ய வேண்டும்.
வாங்க வேண்டாம், முஸ்லீம்கள் யாரையும் வாங்க வேண்டும் கூறிக்கொண்டு சொல்கிறீர்கள். இன்று என்ன நடந்திருக்கின்றது? நாட்டை நாங்கள் கூறு போடவில்லை என்று கூறிக்கொண்டு நீங்கள் இன்று நாட்டை கூறு போட்டிருக்கின்றீர்கள். இன்று தமிழர் கடைக்கு செல்ல முடியாது, தமிழர் டாக்டரும் செல்ல முடியாது, முஸ்லீம் டாக்டரும் கலந்து செல்ல முடியாது, முஸ்லீம் கடைக்கு செல்ல முடியாது என்றால் என்ன அர்த்தம்? சிங்களவர் சிங்கள கடைக்கு தான் செல்ல வேண்டும், முஸ்லீம்கள் முஸ்லீம் கடைக்கு தான் செல்ல வேண்டும், தமிழர் தமிழர் கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்களே நாட்டை இன்றை பிரித்து தந்திருக்கின்றீர்கள். மனதில் கொள்ளுங்கள். இன்று எந்த அளவுக்கு முஸ்லீம் மக்களின் மனதிலே எந்த அளவுக்கு வருகின்றால் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை நடந்தால் கூட நாங்கள் மாறி அடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு இன்று முஸ்லீம்கள் தள்ளப்பட்டு கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நன்றி உறுப்பினர் அவர்களே.
ஒரு நிமிஷம். ஆகவே இன்று இந்த நேரத்திலே நாங்கள் முதற்கொள்ள வேண்டியது இன்று நாட்டிலே ஒற்றுமை, நாட்டினுடைய அபிவிருத்தி பற்றி சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை விட்டு நாங்கள் ஒற்றுமையாக எவ்வாறு வாழ்ந்தோமோ தொடர்ந்து முஸ்லீம்கள் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வழிபடுகின்றேன். நன்றி.
நன்றி உறுப்பினர் அவர்களே. ஒன்றபில் லக்ஷ்மண் ஜாபா அவையர்த்தன.
கரு முல்லாசனாடு காரகசபா சபா 10 மணி. அது ஜனதா யுக்தி பிரமுன விசின் மே சபாவட்ட எதிர்பார்க்கலத்தின் விஸ்வாச பங்கு யோஜனாவே சிலும கருணு மே ரஜே விசின் பஹரஹரப்பு ஏ வகேமா தமங்கே வகக்கீமா நிசியாக்காரம் இட்டு நொவியமணி சா மே ரட்டே பூர்ணவசேங் ரட்டே மட்ட இஹத கதாக்கரப்பு அமத்துமா சந்தான் கரஹிட்டு அமத்துமா சந்தான் கர வகே அது ஜாத்தின் அத்தர அன்னபோதையாக திவிச்ச அவபோதையா நத்திவேலா ஜாத்தின் அத்தர சாமியாத் நத்திவேலா இவகையும் ரட்டாத் அஸ்தாவர தத்தையிட்ட பார்த்து திங் முஸ்லிம் ஜனதாவகன முஸ்லிம் ஜனதாவட்ட மேக்கே பீடனைய தென் அப்பி கோயமாஸ்தாவக்க சூதானா முன்னே அப்பி கவுருவா முஸ்லிம் ஜனதாவகனே பிரச்சனை அந்தவாதே பிரச்சனை இதே அந்தவாதி பிரச்சனை மேரட்டே அத்திவென்ன மேரட்டே ஆரக்ஷாவ பிலிபந்த மே ரஜய கிரியாக்கரப்பு ஆக்காரே பிலிபந்த விசேஷம் முழு ரட்டமாத பிலிகண்ணவா மே ரஜய தமங்கி வகக்கி மிஸ்டர் நொக்கரு அழுத்த ஆண்டுவாக் பலேட பத்கரன்னே ஈலங்க ஆண்டுவட்ட வடா ஹொந்தட்ட விஸ்வாசிட்ட மே ரட்ட பாலனை கராய்க்கு விசேஷம் மஹிந்த ராஜபக்ச மெத்துமாகே ரஜய யுத்த அவசான் கரலா மேரட்டே ஜாதிக ஆரக்ஷாவ கிசுவ பியாக்சகக் நேத்துவ மினிஸ்டுன் ஜீவாத்தென்ன புலாம் பரிசரையா கதப்பு இலாவே தமாய் மே ஆண்டு வலையிட பத்து மே ஆண்டு வலையிட பத்துனா தவசே விசேஷம் எக்கேக்க காரணா பிலிபத அப்பி ஹொல்ல வேலுவோ பிரதான வசேங் பழமேன்ம முதல்ல மாத்தியான்சே யடத்தை திபிச்ச இத்தியாசே பழவினி வத்தாவட்ட மகாபேங்குவ அகமதி வரையாத்தன கெசட் கரகாத்தா இத்தனையும் கசட் கரலா பட்கரா மேரட்டே புரவாசியக் நோயன கெனக் மகாபேங்கு அதிபதி வரைய ஹட்டிய ஏம பட்கரலா ஏ விழாவே இத்தாமத்ம கெட்டிகலக் அத்துலத்த மே விசால மங்கொல்லியாக் மகாபேங்கு அத்திவுனா ஏ மங்கொல்லி அத்திவுனு அவஸ்தாவிதி மூல்யவசேன் ரடவெச்ச பாடு விழாவிதி மே பத்தின் அமத்தியொரு கிஹில்லேக்க சாதாரணீகரன் ஹெதுவா தமு நாசட பாத்த கேத்து பிலிகாண்ண வேத்தி பாத சட்டஹன் தீவு அமைத்து வரும் ஏ வகேம அவில்லா மகாபேங்கு அதிபதி வரையா ரக கணிமட்ட அகமதி துமா தமாய் கதா கரே அகமத்து அக்கு அகமத்தியா சித்த உனி நேக்கிய ஏ வகக்கீம கண்ணவா கோமி பார்லிமேந்து வேது நமுத் மேக எலியட அவில்லா மகாபேங்கு கொமிஷன் எக பத்கராட பசே ஏ கொமிஷன் வார்த்தாவே அணுவ தமாய் மந்திரி வருண்டா அமைத்து வருண்டா நிஷாத்த வேண சித்த உனே பாத சட்டஹன் தீப்பு சஹா மேக்கட உத்தர சபை உபேக ஏகமே அமைத்து வருங்க வரதாக் நெவை அகமதி வரைய பலகரா அமைத்து வருண்ட ஏ சதா பார்லிமெண்ட் வீதி கதாக்கரன் ஏவா கோப் காமிட்டு வீதி பாத சட்டஹன் தியான் மே சியல்ல கரலா அத நதி குணுகுட ஆண்டு வயசின் தாகத்தா தாகின எத்தனையும் பாசே மகாபேங்கோ கசட் கர முதல்ல மாத்தியாசி இத்தியாசிட்ட மத்தி முனை மகாபேங்கோ முதல்ல மாத்தியாசி அடத்தே ஐ கசட் கரே மகாபேங்கோ அகமத்துமாய் அடத்தே அகமத்துமாய் கசட் கல் அகமத்துவாட உனக்கு பத்கரா பத்கல்ல இவரில் மே வஞ்சாவக்கரா வஞ்சாவக்கரா மேக்க வஞ்சா வஹான்னு கதாக்கரா නමුත් මුළු රටට මේක එළුණාට පස්සේ තමයි මේක සම්පූර්ණයෙන්ම නිශ්ශබ්ද වෙන්න සිද්ධ වුණේ හුඟක් අයට. ඊළඟට මේ ඉතිහාසයේ මම දැන් අවුරුදු 20ක් මේ පාර්ලිමේන්තුවේ මේ ඉතිහාසය තුල කෙටිම කාලයක් තුල විශ්වාසභංග වැඩිම ප්‍රමාණයක් ගෙනාපු ඇමතිවරුන්ට විරුද්ධව ඒ වගේම ආණ්ඩුවට විරුද්ධව විශ්වාසභංග වැඩිම ගෙනාපු කාලයක් අපි දැක්කේ මේ මෑත ඉතිහාසයේ. ඒ වගේම ඇමතිවරු ඉල්ලා අස්සුණා විශ්වාසභංග ගේනකොට. එතකොට තව ඇමතිවරු විශ්වාසභංගයට මුහුණ දෙන්න බැරුව මුළු කණ්ඩායමක්ම වශයෙන් අන්තිමට මේ අවස්ථාවේදී ඉල්ලා අස්සන සිද්ධ වුණා. ඉතින් මේ වගේ තත්ත්වයක් තුල තමයි අපිට කටයුතු කරන්න සිද්ධ වුණේ මේ කාලය ඇතුළත. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ වගකීම ආණ්ඩුව ඉෂ්ට කරේ නැහැ. කැබිනට් අනුමැතියක් නැතුව ගිවිසුම් කීපයක් අස්සම් කරා. තමුන්නාන්සේ දන්නෙත් නැහැ. පාර්ලිමේන්තුවේ අනුමැතියට ගෙනාවෙත් නැහැ. සිංගප්පූරුව ගිවිසුම් අස්සම් කරා. ඊට පස්සේ මෑතකදී ගිවිසුමක් නැතුව ලිවුමකින් සෝපා ගිවිසුම නෙමෙයි අපි කියන්නේ ඒක ලිවුමක්. අගමැතිතුමා අද පාර්ලිමේන්තුවේදී කිව්වා ගිවිසුමක් තියෙන නම් පෙන්වන්න කියලා. ගිවිසුම නෙමෙයි එකඟතාවයක් අතර තිබුණේ. ඒ එකඟතාවය තුළ මේ සෝපා ගිවිසුම තුළ විශාල අර්බුදයකට මේ රට පත් කරන අනාගතය වෙනකොට. ඒක තේරෙයි තව කාලයක් යනකොට. ඒ විදිහට තුර්කයේ තානාපතිවරයා ආරක්ෂක අමාත්‍යාංශයේ ලේකම්වරයා හම් වෙලා 50ක් තුර්කයෙන් ආපු අය 2017 දී ආරක්ෂකම එවකට ආරක්ෂක ලේකම්ට ලිපියකින් දුන්නා. මේ ත්‍රස්තවාදීන් 50 දෙනෙක් ඇවිල්ලා ඉන්නවා තුර්කියේ ඉඳලා. ඒ තුර්කයේ රජය පෙරලන්න කටයුතු කරපු. ඒ වගේම ත්‍රස්තවාදී ක්‍රියා කරපු 50ක් ඉන්නවා. ඒකට වසන්ත සේනානායක
මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
වසන්ත සේනානායක නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඉතාමත් පැහැදිලිව පත්‍රයට පමණක් නෙමෙයි එතුමා ලියුමකින් ලිව්වා ආරක්ෂක අමාත්‍යාංශයට මේ අය අත්අඩංගුවට ගන්න කියලා. ආරක්ෂක අමාත්‍යාංශයෙන් ලියුමක් ඇව්වා ඒ පිළිබඳ පරීක්ෂණ කරනවා කියලා. ආපහු ලියුමක් ඇව්වා පරීක්ෂණ කරලත් අත්අඩංගුවට ගත්තේ නැහැ. අයිඩෙන්ටිටි නම්බර් එක දුන්නා. ඔවුන්ගේ විස්තර දුන්නා. ඒත් ආණ්ඩුවට ක්‍රියා කරන්න බැරි වුණා ඒගොල්ලෝ අත්අඩංගුවට ගන්න. ඉතින් මහවැණැල්ලේ සිද්ධියේ දන්නව අපේ චම්පි කැමතුමා දන්නව මහවැණැල්ලේ සිද්ධියේ බුදු පිළිමේ කඩනකොට ඒ පරීක්ෂණය කරපු අය නිදහස් කරේ කවුද? නිදහස් කරන්න බලපෑම් කරේ කවුද? කබීර් හෂින් ඇමතුමා මේ පාර්ලිමේන්තුවේදී කිව්වා ඒකට ඇමතිවරයෙක්ගේ බලපෑම් තියෙනවා කියලා. එහෙනම් ආණ්ඩුව ඒකට වග කියන්න ඕන. ආණ්ඩුව ඒවයින් වැහලා හිටියා. ඉතින් ඒවා ඉඳලා ඒවයි ප්‍රතිඵල මේ රටේ මුස්ලිම් ජනතාවට සිංහල ජනතාවට දෙමළ ජනතාවට අතර අවිශ්වාසයක් ඇති කරලා මුළු ජාතීන් අතරම ප්‍රශ්නයක් ඇති කර මේ මෑතකදී. තමුන්නාන්සේ දන්නෝ 2015 ජනවාරි මාසේ 8 වෙනි දිනකොට මේ රටේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ. දෙමව්පියන්ට ඉස්කෝලවල ළඟින්න ප්‍රශ්නයක් තිබුණේ නැහැ. ඒ කාලේ ආණ්ඩුව කිව්වනම් යමක් විශ්වාස කරා මිනිස්සු. මේ රටේ අගම ආණ්ඩුවේ ඇමතිවරයෙක් කිව්වනම් ආරක්ෂක ඇමතිවරයෙක් කිව්වනම් ඒක විශ්වාස කරා. නමුත් මොකද්ද කියන්නේ අධ්‍යාපන ඇමතිවරයා ඉස්කෝලේ අරින්නේ කියනකොට හිටපු හමුදාපතිවරයා කියනවා තවම ඉස්කෝලේට ආරක්ෂාවක් නැහැ රටේ ආරක්ෂාවක් නැහැ කියලා. ආණ්ඩුවේ ඇමතිවරු එකිනෙකාට විරුද්ධව එකිනෙකාට ප්‍රකාශ කරන්න පටන් ගත්තා. මේ තත්ත්වයන් උඩ තමයි පහුගිය වකවානුව ඇතුළතම මේ රටේ ආරක්ෂාව නැති වෙලා අනාරක්ෂිත තත්ත්වයක් මේ රටපත් උනේ. එහෙමනම් මේ ආණ්ඩුව වග කියන්න ඕන මේ අනාරක්ෂික තත්ත්වය උඩ. ඒ විතරක් නෙමෙයි ආර්ථිකය සම්පූර්ණයෙන් කලම් වැටලා තියෙනවා. ඉතිහාසයේ කවදාවත් ඇති විදියට 2.0 ගානකට ආර්ථික වර්ධන වේගයේ පල්ලෙහාට වැටුණා. ඒව මතක ඇති. ඒ නිසා මේ කාලය ඇතුළත සියලුම ආර්ථිකයේ අංශ කීපයක් මේ වෙනකොට සම්පූර්ණයෙන් විනාශ වෙලා තියෙනවා. එතකොට කවුද මේ රටේ ගම්මිරිස් කෙන්නල පිටරටින් ඒ ගම්මිරිස් අපනයනය කරන්න ඉඩ දුන්නේ? ඉතින් ඒ සඳහා මෙට්‍රික් ටොන් 2500ක් අවුරුද්දකට ඉන්දියානු ගිවිසුම යටතේ පිටරට යනකොට එයින් 2400ක්ම හොරපාර යන්න ඉඩ දුන්නේ කවුද පහුගේ කාල පරිච්ඡේදේ? ඒ නිසා මේ ආණ්ඩුවට විරුද්ධව විශ්වාසභංගයක් ගෙන සාධාරණ වගේම මේ විශ්වාසභංගයට අපේ පූර්ණ සහයෝගය දෙන බව ප්‍රකාශ කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.
ඔබ සූදී මන්ත්‍රීතුමා මාන්පීමේගේ SMM ස්මයිල් උලක 5 නිමිටංගල
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම් இந்த சபையிலே அரசாங்கத்துக்கும் அமைச்சரவைக்கும் அதேபோன்று அங்கத்தவர்களுக்கும் எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட இந்த விவாதத்தில் பங்கு பற்றியமைக்காவன்றி முதலில் நன்றி தெரிவிக்கின்றேன். உண்மையில் உயிர்ப்பித்த ஞாயிறு குண்டுபடிப்பின் பின்னர் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட அனர்த்தங்களும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருப்பது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மிகவும் சீரழித்துக் கொண்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குண்டுவெடிப்பின் பின்னர் இலங்கையில் பல்வேறுபட்ட பொருளாதார சீரழிவுகள், எங்களுடைய பிரதான வருமானமான சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்திருக்கின்றது. அதேபோன்று இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட சில உயர் அதிகாரிகளுக்கான பல்வேறுபட்ட அழுத்தங்களும் அவர்களுக்கான பல்வேறுபட்ட எதிரான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேபோன்று சில நாடுகள் எமது நாட்டுக்கு எதிராக ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இன்று இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய நாடு மிகவும் பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஏனைய கல்வி ரீதியாகவோ முன்னோறிக்கொண்டு இருந்த ஒரு நாடு. ஆனால் அண்மையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுகளின் பின்னர் நாங்கள் இன்னும் எங்களுடைய பொருளாதார நிலையாக இருந்தாலும் சரி, ஏனைய சமூக கலாச்சார விளிமியங்களாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் இன்று பல்வேறுபட்ட கேள்விக்குறிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும், எதிர்காலத்தில் இன்னும் நாங்கள் எங்களுக்குள்ளே குறைகளை கூறிக்கொண்டு இதனை முன்னெடுத்து செல்லலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் இன்று மக்கள் மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் மிகவும் அரசாங்கத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் மற்றும் ஏனைய உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்கள் பாரிய அழுத்தங்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை இனத்தினவர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லீம்கள் இன்று மிகவும் அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் மீண்டும் மீண்டும் இதனை சந்தேக கண்கள் கொண்டு பாராமல் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்கள் தனி நாடுகட்டோ அல்லது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான யுத்தங்களிலோ ஈடுபட்டவர்கள் அல்ல. கடந்த குண்டுவெடிப்பின் போது ஒரு சிலர் மேற்கொண்ட சில நடவடிக்கைகளின் காரணத்தினால் இன்று ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் இன்று இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவற்றை மேலும் மேலும் நாங்கள் தூக்கிக் கொண்டு செல்வதில் எதுவித அர்த்தமும் இல்லை. எல்லா இனங்களும் சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்பதற்கான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் வெளிநாட்டு மூலதனங்கள் அல்லது முதலீடுகள் இன்று பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் நாங்கள் சிறப்பட இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமேயானால் எங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமாக இருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான உல்லாச பிரயாணத்துறையை நாங்கள் கட்டி வளர்க்க வேண்டியிருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய தொழிலாளர்களை நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இவ்வகையான பின்னடைவுகளினால் எங்களுடைய அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான
உறுப்பினர்களை முடித்துக் கொள்ள வேண்டும்.
இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் நீட்டிக்கொண்டு செல்லாமல் முடியுமான வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தி எங்களுடைய பொருளாதாரத்தை மீண்டும் நாங்கள் முன்னேற்றி செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.
மாண்புமிகு உறுப்பினர் நன்றி அவர்களே. நன்றி. ஒன்றபல்ல காஞ்சன விஜயசேகர, யூ ஹாவ் 7 மினிட்ஸ் மோர். நோ, 1 மினிட்ஸ் லெஸ்.
I had 8 minutes, Honorable Chairman.
No.
ගරු සභාපතිතුමනි, අද දවසේ විශේෂයෙන්ම ජනතා විමුක්ති පෙරමුණ විසින් අගමැතිවරයාට සහ ආණ්ඩුවට විරුද්ධව විශේෂයෙන්ම අප්‍රේල් මාසේ 21 වෙනිදා සිදුවෙච්ච ඒ ත්‍රස්තවාදී ප්‍රහාරයට ඒ ප්‍රහාරයේ වගකීම කඩ කිරීම පිළිබඳව ඒ ගෙනෙන යෝජනාවට අපේ ස්තුතිය පළමින් පුද කරනවා. විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි අපි මතක් කළ යුතුව තිබෙනවා, දැන් මේ ආණ්ඩුවේ විශ්වාසය කඩවෙච්ච පළවෙනි අවස්ථාව නෙවෙයි මේ පාස්කු ඉරිදා ප්‍රහාරය. මීට පෙර අවස්ථා ගණනාවකදී අපි දැක්ක පහුගිය අවුරුදු 4 මාස ඇතුලේ මේ ආණ්ඩුවේ විශ්වාසය බිඳ වැටිච්ච අවස්ථා. විශේෂයෙන්ම ගරු සභාපතිතුමනි චන්ද බලයෙන් පත්වෙච්ච ආණ්ඩුව අපි දැක්කා මේ රටේ ඉතිහාසයේ විශාලතම මංකොල්ලේ වෙච්ච මහා බැංකු වංචාවට මේ රටේ වර්තමාන අගමැතිවරයාත් මේ කැබිනට් මණ්ඩලයේ නියෝජනය කරන ඇමතිවරු කීප දෙනෙකුත් ඒ වගේම අගමැතිවරයා විසින් පත් කරගන්න ලද මහා බැංකුවේ අධිපතිවරයා ඇතුළු කණ්ඩායම ඍජුව සම්බන්ධ වෙලා එක වතාවක් නෙවෙයි දෙවතාවක් මේ රටේ මහා බැංකුව මංකොල්ල කනවා අපි දැක්කා. එනිසා මේ විශ්වාස භංගය එක පැත්තකින් ආණ්ඩුවට විරුද්ධව ගෙන යා යුතුව තිබුණේ මීට අවුරුදු 4 මාරකට පෙර. ඒ වගේම දැක්කා ඊට පස්සේ අවස්ථා කීපකදී මේ රටට විරුද්ධව ඇමරිකානු එක්සත් ජනපදයක් සමග මේ රටේ හමුදාවන් මේ රටේ හිටපු රාජ්‍ය නායකයන්ට විරුද්ධව මානව හිමිකම් කවුන්සිලයේ සමයෝජනාවලට එකඟතාවය පළ කරන පාර්ලිමේන්තුව ඇමති මණ්ඩලය නොදන්වාම කරුණු ඉදිරිපත් කරන්නේ නැතුවම ඉතිහාසයේ පළමුවෙනි වතාවට තම රටට විරුද්ධව සමයෝජනාවක් වෙනුවෙන් ඉදිරිපත් වෙනවා අපි දැක්කා. එනිසා මෙවැනි අවස්ථා ගණනාවක් තියෙනවා. හම්බන්තොට වරාය ඇතුළු ආර්ථික මර්මස්ථාන එකින් එක විදේශීය රාජ්‍යයන් වෙනුවෙන් විදේශීය ආයතන වලින් විකිණීමෙන් මෙවැනි අවස්ථා ගණනාවකදී මේ විශ්වාසය පළදුලා තියෙනවා. ඒකාබද්ධ විපක්ෂයේ හැටියට අපි එදා දවසේ මේ ඒකාබද්ධ විපක්ෂයෙන් ගෙනාපු විශ්වාස භංග යෝජනාවලදී අපි දැක්කා එක අවස්ථාවක රවි කරුණානායක ඇමතිතුමා තමන්ගේ අමාත්‍ය ධූරයෙන් ඉවත් වෙලා වෙනත් අමාත්‍ය ධූරයක දිරුම් දෙනවා අපි දැක්කා. රාජිත සේනරත්න ඇමතිතුමාට විරුද්ධව විශ්වාස භංග යෝජනාවක් ගෙනාව මේ විශ්වාස භංග යෝජනාව න්‍යාය පුස්තකයට ඇතුළත් කරලා විවාදයට ගන්නතෝ ඉන්නවා අපි දැක්කා. ඒ වගේම මේ සිද්ධි ක්‍රියාදාමයේ මූලික නමක් හැටියට කියවෙච්ච චෝදනාවක් ගණනාවක් යටතේ විපක්ෂයේ විසින් ගෙනාපු යෝජනාවක් වුණා රිෂාඩ් බදුදීන් ඇමතිතුමා. නමුත් අපි දැක්කා රිෂාඩ් බදුදීන් ඇමතිතුමත් ඒ චෝදනාව ආපු වෙලාවේ ආණ්ඩුවේ ගත්ත උත්සාහය තමයි එතුමා ඇමතිකමෙන් තාමකාලිකව ඉවත් කරලා විශ්වාස භංග යෝජනාව ඉවත් කර ගැනීම. අද දවසේ මේ කියන විශ්වාස භංග යෝජනාවේ තුලිනුත් අපි තන්නේ සමස්ත විපක්ෂය අපි සියලු දෙනා මේ වෙනුවෙන් සහයෝගය දෙනවා ජනතා විමුක්ති පෙරමුණට. ඒ සහය දුන්නත් මම හිතන්නේ ප්‍රතිඵලයේ බවට පත් වෙන්නේ හෙට හවස 7 වෙනකට නැවත වතාවක් අගමැතිවරයත් ආණ්ඩුවත් මේ විශ්වාස භංගයේ ජයග්‍රහණය කරලා නැවත වතාවක් මේකට මූණ දුන්න කණ්ඩායමක් හැටියට බවට පරිවර්තනය කියලා. අපි ජනතා විමුක්ති පෙරමුණෙන් තව ඉල්ලීමක් කරනවා. මේ විශ්වාස භංග යෝජනාව ගෙනාපු එක හරි. මේ සමස්ත විශ්වාස භංග යෝජනාව ගෙනත් තියෙන්නේ අගමැතිවරයට ආණ්ඩුවේ ඉන්න සියලුම පාර්ශවවලට. මේ විශ්වාස භංග යෝජනාව ජයග්‍රහණය කරන්න බැරි වුණත් අපි හිතනවා ජනතා විමුක්ති පෙරමුණට මේ ගෙනාපු යෝජනාව පළරහිත යෝජනාවක් බවට පරිවර්තනය කරන්න නම් ඊළඟ ජනාධිපතිවරණයේදී ඒ පාර්ශවයේ නියෝජනය කරන කිසිම අපේක්ෂකෙක්ට සහාය ලබා නොදීම තුලින් ඒක මේ රටේ ජනතාවට ඔප්පු කරලා පෙන්නන්න පුළුවන්. වෙනම ඉල්ලනවා. බොහොම ස්තුතියි. අපි ආනන්ද කුමාර් දිසානායක මහත්මයා කව වෙනම ඉල්ලනවා කියලා ජනතා විමුක්ති පෙරමුණ. අපි එහෙම හිතනවා ඒ තුමා ඒ විශ්වාසයේ ඒ ආකාරයෙන්ම වචනය ආරක්ෂා කරයි කියලා. මොකද ඔබතුමන්ලටත් මේ වගකීමෙන් මෙදෙන්න බෑ. මේ ආණ්ඩුව බලයට පත් කිරීමේ විශාලම වගකීමක් කරේ ජනතා විමුක්ති පෙරමුණ. එදා දවසේ අපිට මතකයි මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුව පෙරලන්න පොදු අපේක්ෂකයා වටා එකතු වෙන්න ප්‍රතිපත්ති එකකට එකක් ගැලපුණ නැති වුණත් ඔබතුමන්ලගේ එක්සත් ජාතික ප්‍රතිපත්ති එක්සත් ජාතික පක්ෂ ප්‍රතිපත්තියත් එක්ක ජනතා විමුක්ති පෙරමුණ ප්‍රතිපත්ති කවදාකවත් ගැලපුණ නැහැ. TNA සංවිධානයේ ප්‍රතිපත්තියත් එක්ක ගැලපුණ නැහැ. ඒ ගැලපුණ නැති වෙලාවෙත් ඔබතුමන්ලාසලා එකතු වෙලා මේ අවුරුදු 4 මාරේ වෙච්ච මේ විනාශයේ කොටසක් ඔබ තමුන්නාසල බාරගත යුතුයි. එනිසා ඒක වෙනස් කරන්නත් ඔබට අවස්ථාවක් තියෙනවා. වෙනම ඉල්ලනවා නම් නැත්නම් වෙන කාටරි සහයෝගය දෙනවා නම් ඔබතුමන්ලට ඒක කරන්න පුළුවන්. නමුත් සදාචාරාත්මක අයිතියක් කියන්න බෑ. අගමැතිවරණ විරුද්ධව ආණ්ඩුවට විරුද්ධව ආණ්ඩුවේ සිරු පාර්ශවවලට විශ්වාස භංග යෝජනාවක් ගෙනල්ලා ජනාධිපතිවරණදී මේ පැත්ත ගන්න. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි දැන් අපි දැක්ක අපේ සුසිල් ප්‍රේමජයන්ත ඇමතිතුමත් මේ සභාවට හෙලි කරා.
ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
හරි ගරු සභාපතිතුමනි මේ හෙලිකිරීමක් කරා අධිකරණයේ තවමත් අධිචෝදනා ගොනු නොවෙච්ච කාරණයක් සම්බන්ධයෙන් මේ අධිචෝදනා කොහොමද මාධ්‍යර නිකුත් වුණේ කියලා. දැන් අපිට සැකයක් තියෙනවා ගරු සභාපතිතුමනි අපි දැක්ක නීතිපතිවරයා දැන් ඉතාමත්ම කඩිනමින් නඩු කටයුතු කරගෙන යනවා. ඊයේ දවසෙත් අපි දැක්ක නිදහස් වෙච්ච නඩුවලට පොලිසිය නිලධාරීන්ට යුද හමුදා නිලධාරීන්ට ඊළඟ දවසේ නැවත ඒ නඩුවම පවරනවා. අපි රංජිත් සොයිස මන්තුමාට නඩුවකින් නිෂ්ප්‍රභා කරනවා. එදා දවසේ රෑම ආය අධිචෝදනා ගොනු කරනවා. ආරක්ෂක ලේකම්තුමාට හිටපු ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාට අධිචෝදනා ගොනු කරනවා අපි දැක්කා. හැබැයි මේවා මාධ්‍ය කියන්නේ අපිට සැකයක් තියෙනවා මේක මාධ්‍යර නිකුත් කරලා මේ බැඳුම් කර වංචාවේ චූදිතයන් අවදුරටත් නිදහස් කරන්නද ඔවුන්ට යම්කිසි වාසියක් මේ නඩුව තුළ ලබා දෙන්නද මේක මාධ්‍යර නිදහස් කරලා දෙන්න කියලා මේ වෙබ්සයිට් එක මේ රජෙමින් ඇමතිවරයෙක්ගේ පාලනයට දිරන වෙබ්සයිට් එකක් ඒ වෙබ්සයිට් එක කියවොත් පේනවා කවුද ඇමතිවරයා කියලා එනිසා ගරු සභාපතිතුමනි මේ පිළිබඳව ඔබේ අවධානය යොමු කරනවා ඒ වගේම තවමත් මේ රටේ ආරක්ෂාව තහවුරු කරන්න මේ ආණ්ඩුවට පුළුවන්කමක් ලැබිලා නැහැ මේ මාස 3 ඇතුළත ගරු සභාපතිතුමනි අවසාන වශයෙන් ඔබට මතක් කරනවා දැන් මේ දවස්වල කතරගම පෙරහැර පැවැත්වෙනවා තව මාසෙකින් මහනුවර දළදා පෙරහැරත් දෙවිනුවර ඇසළ උත්සවයත් පැවැත්වෙනවා දැන් දෙවිනුවර ඇසළ උත්සවයට ලියුමක් එවලා තියෙනවා ආරක්ෂක කමිටුවෙන් පෙරහැර කෙටි කරන්න පෙරහැරේ ගමන් මාර්ගය වෙනස් කරන්න යන අංග ඉවත් කරන්න පුළුවන් නම් ඉවත් කරන්න කියලා පෙරහැරගෙන ගරු සභාපතිතුමනි අපි ඉල්ලීමක් කරනවා දැන් මේ ආණ්ඩුව එක පැත්තකින් කියනවා වගකීමක් අරගෙන ආරක්ෂාව තහවුරු කරලා තියෙනවා කියලා ආරක්ෂාව තහවුරු කරලා තියෙනවා නම් ගරු සභාපතිතුමනි මම මේ කියන්නේ දෙවිනුවර පෙරහැරගෙන දැන් පහුගිය දවසේ කුඩා වැල්ලේ පෙරහැර තිබුණා අපේ චානක මන්තුමාලගේ පෙරහැර උසාවි නියෝගයක් ගත්තා තිබුණු අංග ඉවත් කරන්න කාවාඩි නර්තන ඉවත් කරා පොලිසියෙන් ගිහිල්ලා උසාවියට කරුණ දක්වලා ආරක්ෂාව දෙන්න විදියක් නැහැ කියලා දැන් එහෙම ඔබතුමන්ල එක පැත්තකින් කියන ආරක්ෂාව තහවුරුලා තියෙන සහරානුල ඇතුළු ත්‍රස්තවාදී කණ්ඩායම් නායක අතරංගුඩ අරගෙන තියෙන්නේ කිසිම දෙයක් නැහැ කියලා අපි සරත් වංශ කැමැත්තුව කියනවා නෑ මරාගෙන මැරෙන ප්‍රහාරකව තාමත් අහු වෙනවා කියලා පොලිසියෙන් ගිහිල්ලා ගමේ ඉන්න පෙරහැර කරන්න එපා කියනවා ඔබතුමන්ලා වගකීමක් ඇති ආණ්ඩුවක්
නෑ මන්ත්‍රීතුමා කාලය අවසන්
අවසන් කරනවා කට සභාපතිතුමනි මේ පිළිබඳව ඔබ අවධානය යොමු කරන්න මේ අවුරුදු 762ක් පවත්වගෙන ආපු දෙවුන්දර පෙරහැරේ එහෙම කෙටි කරන්න ගමන් මාර්ගය වෙනස් කරන්න අංග ඉවත් කරන්න පුළුවන් කමක් නෑ ඒක ආණ්ඩුවට කරන්න පුළුවන් කාරණයක් නෙමෙයි ඒක පවත්වගෙන ආපු වාර්ෂිකව භීෂණ කාලේ තිබුණා ජනතා විමුක්ති වෙන භීෂණ කාලේ තිබුණා 89 යුද්ධ සමයේ තිබුණා එනිසා මේ කටයුතු ඒක කරන්න එපා කියන ඉල්ලීමක් කරමින් මේ යෝජනාව සඳහා අපේ සම්පූර්ණ සහයෝගය ඒකාබද්ධ විපක්ෂය හැටියට ලබා දෙනවා කියන එකත් මතක් කරමින් මම අවසන් කරනවා කරස්
බොහොම සුදේ මන්ත්‍රීතුමා මාන්විමගේ වඩිවේල් සුරේෂ් order please honorable velu kumar will take the chair
honorable vadivel suresh
gauravathukuriya sabai thalaimai thaangi nadathi kondirukkira urupinar avargale indru arasagathirkku edirgana nambikkeilla prerayaniyudaiya inda நிகழ்வுல மலையக மக்கள் சார்பாக சில விடயங்களை இங்கு பதிவு செய்யலாம் என விரும்புகின்றேன். விசேஷமாக கௌரவ தலைவர் அவர்களே, இந்த நாடு 1948 சுதந்திரம் அடைந்திருந்தாலும் கூட மலையக மக்களுக்கு 1977 பிறகுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது, பிரஜா உரிமை கிடைத்திருக்கின்றது, இலவச கல்வி கிடைத்திருக்கின்றது, ஏனே இன்னொரு சலுகைகள் கிடைத்திருக்கின்றன. ஆகவே விசேடமாக நிறை குறைகள் இருந்த போதிலும் கூட மலையக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். காரணம், மலையக மக்கள் நன்றியுடையவர்கள் என்ற வகையிலே கௌரவ ஜே ஆர் ஜெயவர்தன நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த போதுதான் எமது மலையக மக்களுக்குரிய அங்கீகாரம், அதேபோன்று மலைய மக்களுடைய புது முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்க காலகட்டத்திலேதான் என்பதை எமது மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டப்பட்டிருக்கின்ற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சம்பந்தமாக கதைக்கப்படும் போது, கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த என்னுடைய இரத்த உறவான கௌரவ வேலுக்குமார் அவர்கள் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கும் போது சில விடயங்களை, கண்டி மாவட்டத்தில் நடைபெற்ற சில விடயங்களை ஞாபகமூட்டமாக நினைக்கின்றேன். கண்டியிலே நடைபெற்ற நேற்று 2-3 நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்விலே மலையக மக்களை கள்ளத்தோணி என ஞாபகப்படுத்தி சில நிகழ்ச்சி நிரல்கள் வந்திருந்ததை நாங்கள் ஊடகம் மூலமாக காணக்கூடியதாக இருந்தது. கள்ளத்தோணியில் மலையக மக்கள் வந்ததினால்தான் காடு மேடாக இருந்த இந்த மலையகத்தை கொத்தி பதப்படுத்தி தேயிலை, தென்னை, ரப்பரன் எல்லாம் உருவாக்கி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய முதுகிலே சுமந்து இந்த நாட்டுக்கு அறிமுகத்தை, விலாசத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் மலையக மக்கள். சிரோன் டி என்கின்ற பெயர் பதத்திலே, ஆகவே சிரோன் டி என்கின்ற அங்கீகாரத்தை கொணர்வதற்கு மலைய மக்கள் இன்னொரு துன்பங்களை பதைத்து வேதனைக்கு மத்தியிலே சாதனை படுத்திருக்கின்றார்கள். ஆனால் மலையக மக்கள் நல்லவர்கள், அமைதியாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையானவர்கள். பொறுமையானவர்கள், பேச்சுவார்த்தை மூலமாக வெற்றி காணக்கூடியவர்கள், இந்த நாட்டில் என்றுமே ஆயுதம் ஏந்தாதவர்கள், இந்த நாட்டில் என்றைக்குமே ஆயுதம் ஏந்தவில்லை மலையக மக்கள், பேச்சுவார்த்தை மூலமாக பொறுமையாக இருந்து தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுபவர்கள் தான் மலையக மக்களும் அதனுடைய பிரதிநிதிகளும். அவ்வாறாக இருக்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது, 200 வருடங்களுக்கு பிறகும் எங்களுக்கு கள்ளத்தோணி என மீண்டும் எங்களை அறிமுகப்படுத்தி ஏற்படுத்துவார் என்றால் நான் கேள்வி ஒன்று கேட்க விரும்புகின்றேன். வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் ஆயுதமேந்தி முடிந்து விட்டார்கள். இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்களே பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், மலையக மக்கள் நாங்கள் முழுமையான கட்டுப்பாட்டோடு இருந்து ஒற்றுமையாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த நாட்டிலே பாசம் கொண்டவர்கள், இந்த நாட்டின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள். ஆகவே அவர்களை கௌரவிக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு இன்னொரு பட்டங்களை சுற்றி எங்களுடைய மனதை வேதனைப்படுத்த வேண்டாம் என நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமையை கொடுத்த இந்த அரசாங்கம், எங்களுக்கு நாங்கள் பரம்பரை பரம்பரையாக நன்றி உள்ளவராக இருக்கின்றோம். இந்த பிரஜா உரிமையை வழங்கிய இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கத்திற்கு மலைய மக்களும் மலைய மக்களுடைய பிரதிநிதிகளும் என்றுமே ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நாங்கள் பல சவால்களுக்கு முன் கொடுத்திருக்கின்றோம், பல கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. எங்கு எப்போது எந்த பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டாலும் பாதிக்கப்படுவ மலைய மக்களாகவே இருந்தார்கள். ஆகவே இந்த மலையக மக்களுடைய வேலை திட்டங்கள், அவர்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக ஐக்கிய தேசிய கட்சி முழுமையான பங்கு எங்களுக்கு எடுத்துக்கிறது. அரசாங்க நியமனங்கள், ஆசிரியர் நியமனங்கள், அரசாங்க உத்தியோகங்கள், ஒரு காணியை பெற்றுக்கொள்வதற்குரிய அங்கீகாரம், இவை எல்லாருமே இந்த அரசாங்கத்தின் மூலமாக மலையக மக்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்திலே தான் ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கத்தில் மலையக மக்களுடைய பிரதிநிதிகள் ஆக கூடுதலாக பிரதேச சபை, மாகாண சபை, பாராளுமன்றத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் எமது சமூகம் சார்ந்த பிரதிநிதிகள் ஆக கூடுதலாக வந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக எமது மக்களுக்கு ஆக கூடுதலான சேவை கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது உள்ளூராட்சி சபை உட்பட, மாகாண சபை உட்பட, பாராளுமன்றத்தில் இருக்கின்ற மலைய மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் அனைவரும் இந்த அரசாங்கத்திற்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகவே மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன், எங்களுக்கு ஏனைய பட்டங்களை சுற்றி எங்களை அசௌகரியத்துக்கு ஏற்படுத்த வேண்டாம் என பொறுப்பானவர்களை பொறுப்புடன் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி.
கௌரவ கோடீஸ்வரன்.
சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுவரப்படுகின்ற இந்த நம்பிக்கையில்லா பிரடை சம்பந்தமான கலந்துரையாடலில் கலந்துரையாடுவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக இதன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்ட பாரிய சம்பவத்தின் அடிப்படையிலே, இந்த நாட்டின் ஏற்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரகாரம் பலதரப்பட்ட மக்கள் இந்த நாட்டிலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொல்லப்பட்ட மக்கள் உயிரிழப்புகள், இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இதற்கு யார் காரணம், இதனை ஏற்படுத்தியவர்கள் யார் என்கின்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இதன் அடிப்படையிலே உண்மையாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கம், இரண்டு அரசாங்கம் என்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் பதில் கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சர்வதேச புலனாய்வுத்துறையினர் சரியான துல்லியமான தகவல்களை இந்த நாட்டில் இருக்கின்ற புலனாய்வுத்துறையினருக்கு வழங்கியும் கூட அதற்குரிய நடவடிக்கையை இரண்டு தரப்பினரும் எடுக்காமல் விட்டதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இரண்டு பேரும்தான். ஆனாலும் இதற்குரிய கூடுதலான பங்கை இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் ஏற்க வேண்டும். இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களிடம்தான் பாதுகாப்புத்துறை, ஏனைய சட்டம் ஒழுங்கு, ஊடகத்துறை ஏனைய விடயங்கள் அவரது கையிலே இருக்கின்றது. ஆகவே அவர் உரிய நேரத்தில் உரிய அந்த சபையை கூட்டி, அந்த பாதுகாப்பு சபையை கூட்டி நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நாட்டிலே இப்படி ஒரு பாரியமான ஒரு பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்க முடியாது. அவர் இதனை தெரிந்தும் இந்த நாட்டை விட்டு வெளிநாடுக்கு சென்றிருக்கின்றார். பதிலாக குறிப்பிட்ட நபரை நியமிக்காமல் விட்டதும் இந்த உயிரிழப்புக்கு காரணமாக அமைகின்றது. ஆகவே பெருமதிமிக்க இந்த உயிர்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமிய தீவிரவாதிகளினாலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே விசேடமாக இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் கிழக்கிலே, கூடுதலாக கிழக்கு மாகாணத்திலே இருந்துதான் அவர்கள் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாமிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை தொடர்புடைய இந்த தற்கொலை குண்டுதாக்குதலுக்கு சூத்திரதாரியாக இருந்து செயற்பட்ட சஹரான் தற்கொலை குண்டுதாரியாக இறக்கப்பட்ட நிலையில், அதனை நடைமுறைப்படுத்திய சஹாரானுக்கு யார் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார்கள், அந்த நபரை இன்னமும் இந்த அரசு கண்டுபிடிக்கவில்லை. இதோடு தொடர்புடைய பயிற்சிகளை பெற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய தீவிரவாதிகளை இன்னும் இந்த அரசு கைது செய்யாமல் விட்டிருப்பது ஒரு மாபெரும் தவறாக இருக்கின்றது. இது மேலும் மேலும் இந்த தற்கொலை குண்டுதாரிகள் இந்த நாட்டிலே தற்கொலை தாக்குதலை நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலை காணப்படுகின்றது. சஹரானின் தலைவர் அவர்கள் இந்த நாட்டிலே இப்போதும் இருக்கின்றார். அதனை நடைமுறைப்படுத்தியவர், அவரை கண்டுபிடிக்கவில்லை, அவரை கைது செய்யவில்லை. உடனடியாக அந்த நடவடிக்கையிலே இந்த அரசு ஈடுபட வேண்டும். அதே நேரம் பல தடவைகள் இந்த அரசிடம் பல விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருந்தோம், பல தேவைப்பாடுகளை நாங்கள் கேட்டிருந்தோம், அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை பற்றி கூறியிருந்தோம், உரிமை சார்ந்த விடயங்களை கூறியிருந்தோம். இதில் விசேடமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக கூறியிருந்தோம். வடக்கு பிரதேச செயலகமானது 30 வருட காலமாக தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்ற ஒரு செயலகமாக இருக்கின்றது. இந்த அரசிடம் பல தடவைகள் இதனை அழுத்தி திருத்தமாக கூறியிருக்கின்றோம். அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மட்டுமல்ல, இருக்கின்ற இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் உண்மையாக நியாயமாக தமிழர்களுக்கான அந்த உரிமை மறக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இந்த உயரிய சபையிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போலியான மாயையான போலி பிரச்சாரங்களை செய்து நிலத்தொடர்பற்ற முறையிலே கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் இருக்கின்றது என்றும், இந்த பிரதேச செயலகமானது சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டதென்றும் பொய்யான வதந்திகளை, பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு தமிழர்களை மட்டுமல்லாது சிங்களவர்களை மட்டுமல்லாது தங்களது இனத்து முஸ்லிம் மக்களையும் திசை திருப்புகின்ற செயற்பாடை சில அரசியல்வாதிகள் தங்களது லாபத்துக்காக முன்னெடுத்து வருகின்றார்கள். இது உண்மையாக கவலைக்குரியதும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நிலத்தொடர்போடு இருக்கின்ற வடக்கு பிரதேச செயலகம் இன்று நிலத்தொடர்வோடு இருக்கின்றது. ஆனால் கல்முனையில் இருக்கின்ற தெற்கு முஸ்லிம்களின் பிரதேச செயலகம் நிலத்தொடர்பற்ற முறையில் இருக்கின்றது. ஆகவே உண்மையாக ஒரு பொய்யான மாயை உருவாக்கி நிலத்தொடர்பற்ற முறையிலே வடக்கு பிரதேச செயலகம் இருக்கின்றதென்று ஒரு பொய்ப்பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொய்ப்பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றவர்களுக்கு நான் இந்த உயரிய சபையிலே சவால் விடுகின்றேன். வடக்கு பிரதேச செயலகமானது நிலத்தொடர்போடு கூகுள் மேப்போடு இருக்கின்றது என்பதனை இந்த உயரிய சபையிலே சொல்ல விரும்புகின்றேன். தயவு செய்து போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு தமிழர்களையும் முஸ்லிம்களையும் திசை திருப்புகின்ற செயற்பாடை முன்னெடுக்க வேண்டாம். இதன் அடிப்படையிலே வடக்கு பிரதேச செயலத்தை தரமையத்த வேண்டும் என்று நாங்கள் தமிழர்கள் அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அந்த போராட்டத்தை குழப்புகின்ற அந்த உண்ணாவிரத்தை குழப்புகின்ற செயற்பாடுகளிலே ஏனைய சமூகத்தினர் ஈடுபடுவது ஒரு அநாகரிகமான செயற்பாடாக இருக்கின்றது. ஒரு நாகரிகமான செயற்பாடு அல்ல. ஒரு இனம் தங்களது தேவைக்காக, தங்களது உரிமைக்காக, தங்களது கொள்கைக்காக போராடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஏனைய இனம் அந்த உரிமையை கிடைக்கப்படாது, அதற்கான அந்த செயற்பாடு முன்னெடுக்க கூடாது என்று தடுக்கின்ற செயற்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஒரு நிமிடம் இருக்கின்றது.
இதன் அடிப்படையிலே இந்த வடக்கு பிரதேச செயலத்தை தரமியத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் அல்லது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருக்கின்ற ஒரு பிரதேச சபையை பிரிக்கின்ற திட்டத்தை அங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது என்ன நியாயம்? நான் கேட்கின்றேன் அந்த நபர்களை, நீங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே துண்டு துண்டாக நீங்கள் பிரித்ததை பற்றி நீங்கள் கூறுவீர்களானால் 500 வருடங்களுக்கு முன் நீங்கள் எங்கிருந்தீர்கள், உங்களுக்கு எங்கு இடம் இருந்தது என்று நான் கேள்வியை எழுப்ப விரும்புகின்றேன். அப்படி பார்க்க போனால் தமிழர்களின் பிரதேசமாகத்தான் இந்த அனைத்து பிரதேசங்களும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த உயரிய சபை அதற்கான நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும். பல தடவைகள் பிரதமர்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்திருந்திருக்கின்றேன். அதன் அடிப்படையிலே எங்களுக்கான அந்த உரிமையை இந்த சபை தர வேண்டும். அப்படி இந்த உயரிய சபை அதற்கான அங்கீகாரத்தை, இந்த அரசு அதற்குரிய அங்கீகாரத்தை தராமல் மறக்கின்ற பொழுது இந்த அரசு மேற்கொள்ளுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் எதிர்க்க வேண்டிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதனை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. லேகந்துமா மே பத்தி கவுதீன் தெனுக விதான தமகே மந்துமா
பவசுதி மூலாசரார் மந்துமனே அத தவசே ஆண்டுவட விஸ்வாசபங்க யோஜனா வகேன மே முகத்தே அப்பே மதக்கரன் ஓனே விஸ்வாசய பிந்தவடனே அத நெவேய் மே ஆண்டுவட ஆண்டுவே மீட ஆண்டுவ பத்துல மாச கீப்பேக் கத்துலது தமை மே ரட்டே ஜனதாவகின் மே ஆண்டுவட விஸ்வாச விஸ்வாசய கெட்லகே ஆண்டுவ பத்துல மாச கஹமாரக் வகை யான காலேதி மகாபெங்குவ கடல பலவெனி விஸ்வாசய விஸ்வாச பங்க உனா மே ஆண்டுவ இவ்வகே மே தாய்ந்தலா மே அவருது கீப்பே துளதீப மே ரட்டே திப்ப சம்பத் தவசங் தவச விக்குணகிற விக்குணகிற கியா மே ரஜய இவகேம எதா ஹம்பந்துர வராய விகுல்லதம்ம இவகேம மத்தல குவந்தொரு போல குரான் லேசி கருகின தீனோ இவகேம மே ரட்டே குழம்ப வராய இவகேம ரட்டே சம்பத் ஜாதிக ஆரக்ஷாவ இவகேம ரட்டே ஜனதாவட விசா பௌகிய அப்ரேல் விசியக்கெந்த மே ரட்டே ஜனதாவ கிசிதே நொஹித்துபு விழாவக ஜீவித விஷால கான பிலிதீரா பிலி அருகின மே ரட்டே ஜனதாவ நமத வத்தாவ் பியங் சகிங் பியவத்தின வாதாவரணக்கு உதாவுனே மே ரட்டே பி ஆண்டுவக்கு ஆண்டுவை காலே துளதி வகேம அப்பி மதக்கரன் ஓனே மே ரட்டே தவசின் தவச ஜாத்தியந்தரத்துக்கு கிவசும் கால அமெரிக்காவது சீனேது இந்தியாவது சிம்பாவது அதால் என்ன இல்லுவோத் மே ரட்டே சம்பத் ஓனதியா தென்ன வாதாவரணக்கு வேவனகோட அக்ராமாத்துவரையா பிரமுக ஆண்டுவ சலசும் கல்லத்தியனோகேனே கபி அத மதக்கரன் ஓனே இவகேம அது ஆர்த்திகேய விநாச விலா இவராய் இவகேம ජනතාව අවුරුදු 4ක්ට ඉඳලා මේ රටේ මේ රට පාලනය කරන ආණ්ඩුව ගැන ලොකුවට විශ්වාසයක් නැතුව රටේ ආර්ථික හැම්බිරිම කඩන් වැටිතු ගියක් අද තමයි පත් වෙලා තියෙන්නේ. ඒ වගේ වෙලාවක තමයි අද මේ විශ්වාස භංග යෝජනාව ගෙනල්ලා දීලා මේ ආර්ථික වශයෙන් උත් රටේ සෑම පැත්තකින්ම හිර වෙලා ඉන්න අග්‍රාමාත්‍යවරය වෙලාට මේ උල්ටෝස් එකක් දාලා දුන්නාද කියන සැකයක් අද අපිට මතක් හිතන්න වෙනවා මේ විශ්වාස භංගය තුල. ඒ හින්දා අපි මතක් කරන්න ඕනේ පෞගේ කාලය තුලදී දේශපාලන වශයෙන් උත් FCID සදා ගේන පැමිණිලි සදා ගේන යෝජනා කරන දේවලුත් අර්ලියගහ මන්දිරයේ පෙරම කාමරයක තියාගෙන ගෙනාපු කටයුතු කරපු අය තමයි අද මේ විශ්වාස භංග යෝජනාව ගේන්නේ කියන එකත් අපි මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම මේ රට රටේ ආර්ථික වශයෙන් උත් ඒ වගේම මේ රටේ අහිංසක දූ දරුවන් ආවිනුනොත් අද නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් වාතාවරණයක් නෑ මේ කියන එකත් අපි මතක් කරන්න ඕනේ. ඒ හින්දා අද මේ ගේන විශ්වාස භංගය තුලට අපේ විපක්ෂයේ විදියට අපේ සියලු දෙනාගේම සහයෝගය අපි ලබා දෙනවා කියන එකත් මතක් කරන්න ඕනේ.
ඒ හින්දා ධර්මන්ත මතා විනාඩියක් තියෙනවා.
ඒ හින්දා අපි අප්‍රේල් 21 වෙනිදා සිදුවීම සම්බන්ධයෙන් මේ රටේ අග්‍රාමාත්‍යවරයාත් ජනාධිපතිවරයාත් ඒ වගේම ආණ්ඩුවත් කිසිම ඒ පැත්තට මේ පැත්තට බෝලේ පාස් කරාට අද වෙනකන් කිසිම විසඳුමක් වෙලා නැහැ. අහිංසක මිනිස් විශාල ප්‍රමාණයක් අද ජීවත් වලින් වන්දි ගෙවලා තියෙනවා. ඒ වගේම තමන්ගේ පවුල් වලට සහෝදර සහෝදරියෝ නැති වෙලා තියෙනවා, දූ දරුවන් නැති වෙලා තියෙනවා. එහෙනම් අපි මේ ආණ්ඩුව කෙරෙහි කිසි විශ්වාසයක් නැහැ කියන එක මීට කලින් මේ රටේ ජනතාවත් පිළිගන්න තියෙනවා කියන එක අපි මතක් කරනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ඔනරබල් සිඩ්නි ජයරත්න.
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද විශේෂයෙන්ම ජනතා විමුක්ති පෙරමුණේ අනුර කුමාර දිසානායක මැතිතුමා විසින් ගෙනාපු මේ විශ්වාස භංග යෝජනාව පාස්කු ඉරිදා ඇති වෙච්ච සිද්ධිය ආණ්ඩුව හිතාමතා ඒ සිද්ධියට මොන නොදීපු තත්ත්වයන් මතගෙන ආපු විශ්වාස භංගයක් හැටියට තමයි මෙය තුමා එලි දැක්වේ. විශේෂයෙන්ම අපි සඳහන් කරන්න ඕන මේ කාලය තුළදී අපි රජයක් හැටියට අපි වගේ කිය යුතු වෙනවා. නමුත් අපි කවුරුත් දන්න දෙයක් තමයි අපි රජයක් හැටියට 2018 අවුරුද්දේ සැප්තැම්බර් මාසයේ 26 වෙනිදා වෙනකන් අපි බොහොම එකට එක ගමනක් ආවා. ඒ ආපු ගමන තුළදී විටින් විට අපි දැක්කා අගමැතිතුමාට විශ්වාස භංග යෝජනාවක් ගෙනාවා. අපි ඒ විශ්වාස භංග යෝජනාව අපි ජයග්‍රහණය කරා. ඒ ජයග්‍රහණය කරලා ඉස්සරහට යන ගමන තුළදී මූලාසනාරූඪ සභාපතිතුමනි මේ රටේ විධායකයේ විසින් ලොකු අවුලක් ඇති කරා. මේ රටේ විධායකයේ විශේෂයෙන්ම ආරක්ෂක අමාත්‍යාංශයේ එතුමා යටතේ, ඒ වගේම නීති හා සාමය අමාත්‍යාංශයේ එතුමා යටතේ ඒ තිබිච්චි කාලය තුළදී තමයි මේ සිද්ධිය ඇති වුණේ. විශේෂයෙන්ම රටේ තියෙන ජාතික රහස් තොරතුරු ඒකකයෙන් සහ බුද්ධ්‍යංශයෙන් එළිවෙන තොරතුරු විශේෂයෙන්ම ආරක්ෂක ඇමැතිතුමාට වාර්තා වෙනවා. අපි දැන් මේ වෙනකොට පාර්ලිමේන්තු කාර්ක සභා කාමරයක මේ වෙනකොට මේ ගැන කාර්ක සභා අවස්ථාවක් යනවා. මේ ගැන සාක්ෂි විභාගයක් පවතින අවස්ථාවක්. ඒ සාක්ෂි විභාගයට ආපු අය, සාක්ෂි විභාගයට ආපු ආරක්ෂක ලේකම්වරයා, සාක්ෂි විභාගයට ආපු පොලිස්පතිවරයා එහිදී මෙහි ඇතුවෙච්ච මූලික සිද්ධිය ගැන එතුමා දැනුම් දුන්නා. හරිනම් මේ විශ්වාස භංගේ ගේන්න ඕන ආණ්ඩුවට විරුද්ධව නෙවෙයි, මේ රටේ ජනාධිපතිවරයාට විරුද්ධව මං හිතනවා දෝෂ අභියෝගයක් ගේන්න ඕන මා විශ්වාස කරන හැටියට. මොකද මේකේ මූලික වගකීම යන්නේ මේ රටේ විධායකයට, මේ රටේ ජනාධිපතිවරයාට. අපි 2018 සැප්තැම්බර් මාසේ 26 වෙනිදා විශේෂයෙන්ම අපේ ආණ්ඩුව පැත්තකට දාලා අලුත් අගමැතිවරු පත් කරලා අලුත් ඇමැතිවරු කණ්ඩායම පත් කරලා මේ රට උඩු යටිකුරු කරලා තිබුණා.
ගරු විමල් රත්නායක මන්තුමා,
රහක් ඔබතුමාගෙන් ගන්නේ ඔබතුමාක්ව ජනාධිපතිවරයාට විරුද්ධව විශ්වාස භංගයක් ගෙනා යුතුයි කියලා අපත් ඒ පිළිගන්නවා. නමුත් ජනතා මිත්‍රවරුන්ට තිබෙන මන්ත්‍රී දරු සංඛ්‍යාවෙන් ඒක කරන්න බෑ. එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීවරු 100කට අධික ප්‍රමාණයක් තිබියදී ආවම මන්ත්‍රීවරු 75ක් අවශ්‍ය ජන විශ්වාස භංගයක් ගේන්න. ඔබතුමාලා ඇයි විශ්වාස ජනාධිපති විරුද්ධ දෝෂාභියෝගයක් ගේන්නේ නැත්තේ?
ඉතින් ගරු මූලාසනාරුවට සභාපතිතුමනි, මෙතන සඳහන් කරන්න ඕන මෙතෙන්දි දැන් ඇත්තටම මම විශ්වාස කරනවා මේ රටේ දැන් මේ පාස් කිරීදා සිද්ධිය. ඒ වගේම අපේ විමල් රත්නායක මන්ත්‍රීතුමා දන්නවා ඇති, එතුමාලත් මේ වගේ සිද්ධි වලට වගේ කීතු කාලයක් තිබුණා මේ රටේ. මම දන්නේ එතුමා ඒ කාලේ හිටියද කියලා. 71 88 89 මම එතුමාට දොස් පවරන්නේ නැහැ. මොකද ජනතා විමුක්ති පෙරමුණ අතින් බොහොම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වැඩිම පීඩාවට පත් වෙච්ච මන්ත්‍රීතුමා මං. මොකද මගේ තාත්තා 88 මාර්තු 16 වෙනිදා නාදුරුණ තුවක්කුකරුවන්ගේ ඝාතනයක් ලක්ුණා. මගේ තාත්තා ඊට පස්සේ 88 මැයි මාසේ 27 වෙනිදා මම විවාහ වෙච්ච දවසේ මට වෙඩි තිබ්බා. මගේ ගෙදරට ඇවිල්ලා මගේ සහෝදරෙක් මම බේරුණා 99 මගේ සහෝදරයා එතන මිය ගියා. මට දෙපාරක් වෙඩි තිබ්බා. ඒ වගේ විශාල ඝාතනයන් රාශියක් කරා. හැබැයි ඒ කාලේ කියුනේ ජනතා විමුක්ති පෙරමුණ කියලා. ගරු මූලාසනාරුවට සභාපතිතුමනි, හැබැයි රෝහණ විජේවීර මහත්මයි උපතිස්ස ගමනායක මහත්මයි මිය ගියා විතරයි පහුවදා ඉඳලා මේ ඝාතන නැතර වුණා. එතකොට අපි විශ්වාස කරනවා රෝහණ විජේවීර මහත්මයාගේ මිය යාමත් උපතිස්ස ගමනායකගේ මිය යාමත් එක්ක මේව නතර වෙනකොට මේ රටම පිළිගත්ත ජනතා විමුක්ති පෙරමුණ මේක අස්සේ ඉන්නවා කියලා.
අපි දැක්ක ප්‍රභාකරන්
මේ රටේ ඝාතන රාශියක් වෙනකොට ප්‍රභාකරන් කියන්නේ ඝාතකයා තමයි කරේ. හැබැයි ප්‍රභාකරන් ඝාතනය වුණා විතරයි එදා ඉඳලා එක ඝාතනයක්වත් සිදු වුණේ නැහැ. එතකොට අපි විශ්වාස කරනවා ඒ ඝාතන සියලු දේවල් වලට නායකත්ව දුන්නේ ප්‍රභාකරන් ඇතුළු එල්ටීටී කණ්ඩායම. එතකොට මම විශ්වාස කරනවා එදත් මේ සම්බන්ධයක් මේකට තියෙන්න ඇති. ඒ වගේම මෙතෙන්දි අපි සඳහන් කරන්න ඕන දැන් අපි ජාතික රහස් තොරතුරු බුද්ධ අංශේ
ගරු මන්තුමා කෙටින් අවසන් කරන්න කාලය අවසන්
සඳහන් කරලා තියෙනවා මේ සිද්ධියට මුදල් වියදම් කරලා තියෙන්නේ මේ පාස් කිරීදා සිද්ධියේ මේ ඝාතකයෝ වෙනුවෙන්. අපි අපිට තියෙන දැනට තියෙන ආරංචි මරාගෙන මැරෙන එක පුජ්‍යලයකට ලක්ෂ 10ක මුදලක් දෙන්න තීරණය කරලා තිනවා. මේ මුදල් ලබා දෙන්න තීරණය කරලා තියෙන්නේ පිටරටකින් නෙමෙයි, අර ඊබ්‍රහීම් කියන පුජ්‍යලයා. ඒ ඊබ්‍රහීම් කියන පුජ්‍යලයා අපේ ජනතා විමුක්ති පෙරමුණේ ජාතික ලැයිස්තුවේ අපේක්ෂක මහත්තයෙක්. එතකොට
ගරු මන්තුමා අවසන් කරන්න.
සිද්ධිත් මේක ඇතුලේ තියෙනවා. නොතියනවා නෙවෙයි.
ගරු මන්තුමා අවසන් කරන්න කාලය අවසන්.
හැබැයි අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕන ගරු මූලාසනාරුවට සභාපතිතුමනි, මේ රටේ මේ වගේ අපරාධයක් කරපු අය අපරාධකරුවන් අපේ පොලිසියට අපේ රහස් තොරතුරු ඒකකයට අපේ බුද්ධ්‍යාංශයට අත්අඩංගුවට ගන්න පුළුවන්කම ලැබුණා දින දෙකක් තුනක්
ඇතුළත.
ඒකට අපේ ගෞරවය ස්තුති අපි ඒ කණ්ඩායමට බුදු කරනවා. එහෙනම් ස්තුති සභාපතිතුමනි මට අවස්ථාව ලබා දීම ගැන.
ස්තුති. ඔනරබල් සයන් සේමසිං.
ගලු මූලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි, අද රජයට විරුද්ධව ගෙන විශ්වාස භංග යෝජනාවේදී අදහස් දැක්වීමට ලැබීමට ගැන සතුටු වෙනවා. විශේෂයෙන්ම මේ විවාදය පටන් ගද්දී අනුර කුමාර දිසානායක මැතිතුමා කිව්වා එතුමා බලාපොරොත්තු වෙනවා කියලා මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ඇතුළු කණ්ඩායම මේ විශ්වාස භංග යෝජනාවේදී ඔවුන් සමග හිටගෙන සහයෝගය ලබා දෙයි කියලා. ඉතා පැහැදිලි මේ ආණ්ඩුවට විරුද්ධව ගේන ඕනෑම විශ්වාස භංග යෝජනාවක්, ඒ වගේම රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාට ගේන ඕනෑම විශ්වාස භංග යෝජනාවක් සඳහා අපි විරුද්ධ පක්ෂය හැටියට සැකයකින් තොරව සහයෝගය දෙන්න සමදා පෙනී හිටියා. හැබැයි අද විශ්වාස භංග යෝජනාව විවාදයට ගන්න මොහොතේ මේ විශ්වාස භංග යෝජනාව සැබවින්ම මේ රජයට විරුද්ධවද ගෙනාවේ? එහෙම නැත්නම් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ දිය වෙලා යන බලය නැවත රැක ගැනීම සඳහාද ගෙනාවේ කියන කාරණාව ගැන අපිට ඉදිරිපත් කරපු දවසින්දලා සැකයක් තිබ්බා. ඒකට හේතුව තමයි මේ විශ්වාස භංග යෝජනාව එන්නේ පාර්ලිමේන්තුවට මේ පාස්කු ඉරිදා එල්ලවෙච්ච අන්තවාදී එවගේම ත්‍රස්තවාදී ප්‍රහාරයත් සමග රිෂාඩ් බදුරුදීන් අමතුමාට ගෙනාපු විශ්වාස භංග යෝජනාවට පස්සේ රිෂාඩ් බදුරුදීන් අමතුමාට විරුද්ධව විශ්වාස භංග යෝජනාවක් ගෙනල්ලා තිබ්බ අවස්ථාවක ඒකට එක්සත් ජාතික පක්ෂයේ සහ රජයේ ඇමතිවරුන් ඔවුන්ගේ සහයෝගයේ විශ්වාස භංග යෝජනාව වෙනුවෙන් ප්‍රකාශ කළ තියෙද්දි එක්සත් ජාතික පක්ෂය කැඩිලා සීසීකට ගිහිල්ලා හිටපු අවස්ථාවක ජනතා විමුක්ති පෙරමුණේ උත්සාහය වුණේ ආණ්ඩුව ඒකරාශී එකතු කරන්න ගෙන විශ්වාස භංග යෝජනාවක් ගෙන එම මිසක් ආණ්ඩුවට සැබවින්ම විරුද්ධව ගෙන විශ්වාස භංග යෝජනාවක් නෙවෙයි කියන කාරණාව අපි ඉතාම පැහැදිලිව කියන්න ඕනේ. හැබැයි එනමුත් මේ විශ්වාස භංග යෝජනාවේදී අපි ඒ යෝජනාවට පක්ෂව රජයට විරුද්ධව අපේ ඡන්දය ප්‍රකාශ කරනවා. විශේෂයෙන්ම ගරු මූලාශ්‍රාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපේ රටේ යහපාලනය ස්ථාපිත කරන්න ආපු ආණ්ඩුවක් 2015 පෙබරවාරි 27 වෙනිදා මෙරටේ පළවෙනි බැඳුම්කර වංචාව සිදු කරනවා. ඒ පළවෙනි බැඳුම්කර වංචාව හරහා මේ දක්වා අවුරුදු 4 කාලයක් අපේ රටේ ආර්ථිකය දවසෙන් දවස ගෙවෙන හැම පැයම අපේ රටේ ආර්ථිකය කඩා වැටෙනවා. ඒ බැඳුම්කර වංචාවට රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාට ඍජුව චෝදනාව එල්ල වෙනවා. එතුමාගේ ගජමිතුරු අර්ජුන් මහින්දන් මැතිතුමාට ඍජුව චෝදනාව එල්ල වෙනවා. ඒ වගේම අපි දැක්කා 2015 පාර්ලිමේන්තුව විසුරුවා හරින්නේ මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා විසින් ප්‍රකාශයට පත් කරනවා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ආරක්ෂා කර ගැනීම සඳහා එතුමාට පාර්ලිමේන්තුව විසුරුවා හරින්න සිදු වෙනවා කියලා. එතකොට මේ මහ බැංකුව මංකොල්ල කාලා මුළු රටේම ඇති නැති ભેදකින් තොරව ජාති ભેදකින් තොරව ආර්ථිකය කඩාකප්පල් කරලා රටේ සියලුම ජාතීන්ගේ ජීවත් වීම අපේ රටේ අසීරු කරලා ආර්ථික වශයෙන් දැඩි පීඩනයක් එල්ල කරපු ආණ්ඩුවකට තමයි මේ විශ්වාස භංග යෝජනාව ගෙනල්ලා තියෙන්නේ. එහෙනම් අපි විශ්වාස කරනවා අපි පැහැදිලිවම විපක්ෂයේ ඉන්න කාලය තුල මුල් අවධියේ ගිය අවුරුද්ද වෙනකන් අපිට සැබවින්ම විපක්ෂයේ කාර්යභාරය කිරීම සඳහා කතා වෙන් කර ගැනීමේ අපහසුතාවයක් පවා තිබ්බා. අපි දැක්කා ජනතා විමුක්ති පෙරමුණයි එවැගේම දෙමළ ජාතික සන්ධානයයි කොහොමද රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ අවශ්‍යතාවය මේ පාර්ලිමේන්තුව තුළ එක පැත්තකින් ආණ්ඩු පක්ෂයට අවශ්‍ය සහයෝගය ලබා දෙච්ච ආකාරය. ඊට අමතරව අපි දැක්කා ප්‍රධාන වශයෙන් අද මැතිවරණ නැති වෙන්න එක හේතුවක් බවට පත් වුණේ මේ එක්සත් ජාතික පක්ෂ ප්‍රමුඛ රජයයි විරුද්ධ පක්ෂයේ එවකට හිටපු ජනතා විමුක්ති පෙරමුණ ලබා දීපු සහයෝගයෙන්ද. පළාත් සභා මැතිවරණ අවුරුද්දයි මාස 8ක් කල් ගියේ ජනතා විමුක්ති පෙරමුණ එදා ආණ්ඩු පක්ෂයට නොතිබිච්ච 3-2 බලය ලබා ගැනීම සඳහා තමන්ගේ මන්ත්‍රීවරු 6 දෙනාගේ සහයෝගය රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට දුන්නා. ඒ අනුව තමයි කල් දාගත්ත මැතිවරණය අද වෙනකන් අවුරුද්දයි මාස 8ක් ගිහිල්ලා තව වෙනතුරු මැතිවරණය පවත්වන්න බැරි වෙලා තියෙන්නේ. ඊට අමතරව ඔවුන් තව උත්සාහයක් ගත්තා, නිර්ලජ්ජිත උත්සාහයක් ගත්තා. ඒ තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ අවශ්‍යතාවයට 20 වෙනි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය පාර්ලිමේන්තුවට ගෙනාවා. පාර්ලිමේන්තුවට ගෙනල්ලා මොකද්ද ජනතා විමුක්ති පෙරමුණේ අනුර කුමාර ශානායක මහත්තයාගේ අවශ්‍යතාවය වුණේ? රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාව කැටිම පාරෙන් ජනාධිපති කිරීම, කැටිම පාරෙන් මේ රටේ පාලනය ඔබවන පුද්ගලයා බවට පත් කිරීම. හැබැයි ඒ ජනතා විමුක්ති පෙරමුණ ගෙනාවු 20 වෙනි ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය, රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ අවශ්‍යතාවය මත ගෙනාවු සංශෝධනය මේ රටේ එදා විරුද්ධ පක්ෂයට අපි රටේ මහ ජනතාවගේ පීඩනය මැද ආණ්ඩුවට ඉදිරියට ගෙන බැරි වුණා. එහෙම වුණා නම් අපේ රටේ ජනාධිපතිවරණයක් 2025 වෙනකන් කල් යනවා, මහමැතිවරණයක් 2025 වෙනකන් කල් යනවා. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ඒ අතරතුර කෙටිම බාරෙන් අගමැති ජනාධිපතිවරයා බවට පත් වෙනවා. ඒ හින්දා අද මේ ආණ්ඩුව කෙරෙහි විශ්වාසය ජනතාවගේ කඩවෙලා ඉවරයි. මේ ආණ්ඩුව කෙරෙහි ජනතාව පුදුමාකාර වෛරකින් ජීවත් වෙන්නේ. අද තමන්ට තුන් වේල කන්න බැරි පරිසරයක් නිර්මාණය කරපු ආණ්ඩුවක් හැකි ඉක්මනින් ගෙදර යවීම සඳහා තමයි රටේ ජනතාවගේ තීන්දුව බවට පත් වෙලා තියෙන්නේ. එහෙනම් අපිට
තමා විනාඩි දෙකක්
තියෙනවා. තව එහෙනම් අපිට මැතිවරණයක් ආණ්ඩුව ලබා නොදී ඉන්නවා. ඒ වගේම තමයි මේ අවසාන කාලෙ වෙද්දි එක පැත්තකින් අර අවුරුදු 4 කරා වගේ අනුර කුමාර දිසානායක මැතිතුමාලා
රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාව ශක්තිමත් කරලා තව දුරටත් ඉදිරියට ගෙන යාම සඳහා අවශ්‍ය වැඩ කටයුතු කරනවා. ඔවුන් ආණ්ඩුවට සහයෝගය දෙන ගමන් තමන්ගේ ඡන්දපතනම දියවෙලා ගියපු හින්දා ආණ්ඩුවට විරුද්ධව පෙළපාලි යනවා, විශ්වාසභංග යෝජනා අරගෙන එනවා. හින්දා මේ සිදු කරන්නේ තමන් අවුරුදු හතරමාරක් සහයෝගය දක්වපු රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමාට නැවත වාරයක් සහයෝගය ලබා දීමක් කියන එක අපි නැවත නැවතත් කියනවා. ඒ වගේම කරු මූලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ ආණ්ඩුවේ අවසාන කාලය ගෙවන අවස්ථාවක අපි දන්නවා ආණ්ඩුව බලහත්කාරයෙන් ආණ්ඩුවේ අවශ්‍යතාවය මත ඊළඟ මැතිවරණ ජයග්‍රහණය කිරීම සඳහා සෝෆා ගිවිසුමට අත්සන් කරන්න අවශ්‍ය වැඩ කටයුතු සිදු කරලා තියෙනවා. ඒ හරහා මහා පාවා දීමක් ජාතික ආරක්ෂාව ඇතුළු අපේ රටේ භූමිය ඇතුළු මහා පාවා දීමක් සිදු වෙමින් පවතිනවා. ඒ වගේම තමයි මිලේනියම් චැලෙන්ජ් කෝපරේෂන් කොම්පැක්ට්, මිලේනියම් චැලෙන්ජ් කෝපරේෂන් කොම්පැක්ට් අපි ආණ්ඩුවෙන් අහනවා. අද ආණ්ඩුව මිලේනියම් චැලෙන්ජ් කෝපරේෂන් ගිවිසුම අත්සන් නොකරනවා කියලා කිව්වට ඔවුන්ට ලැබෙන්න නියමිත ඩොලර් මිලියන 480 වෙනුවෙන් අපේ රටේ භූමිය පවා පාවා දෙන්න අක්කර 1800කට වඩා වැඩි ප්‍රමාණ 1200කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මේ රටෙන් 21ක් ලබා දීම සඳහා ආණ්ඩුව කටයුතු කරනවා. මේක ඉතා පැහැදිලිව අපිට පේන්න තියෙනවා. ආණ්ඩුවේට එකඟතාවයක් නැහැ කිව්වට අපිට පේනවා රනිල් වික්‍රමසිංහ අගමැතිතුමා මේ මිලේනියම් චැලෙන්ජ් කෝපරේෂන් ප්‍රධාන විධායක තුමාට සීඑන් කේන්ට්‍රස් මහතාට සුභ පැතුම් පණිවිඩ හා ලිපි හුවමාරු සිදු වෙනවා. ලිපි හුවමාරු සිදු වෙනවා. රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා මිලේනියම් චැලෙන්ජ් කෝපරේෂන් සමග අවශ්‍ය නිවසු නියෝගිතා සියල්ලට ඇවිල්ලා තියෙනවා. ඒ හින්දා අපි විශ්වාස කරනවා මේ රටට ආදරය කරන සැබවින්ම මේ ආණ්ඩුව ගෙදර යවන්න ඕනි කියලා විශ්වාස කරන, ඒ වගේම අපේ රටේ දරුවන්ට අනාගතයක් නිර්මාණය කිරීම සඳහා මේ විශ්වාසභංග යෝජනාවට පක්ෂව හෘද සාක්ෂියට අනුව මන්ත්‍රීවරුන්ට ඡන්දය ලබා දෙන්න පුළුවන් වෙයි. අගමැතිතුමා ඇතුළු ආණ්ඩු පක්ෂය සඳහා විශේෂයෙන්ම එක්සත් ජාතික පක්ෂයේ මන්ත්‍රීවරුන්ට බලපෑම් නොකරයි කියලා අපි විශ්වාස කරමින් හෙට දිනේ අපේ රටේ තීරණාත්මක දිනයක් බවට පත් කරගන්න සියලු දෙනාම ඒකරාශී වෙමු කියලා ඉල්ලමින් මන්නේ හඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.